بسم الله الرحمن الرحيم.
بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், சபக தாபியின்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த அவையிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலக அளவிலே முஸ்லிம்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது. முஸ்லிம்கள் ஆங்காங்கே கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு வருகிறார்கள். முஸ்லிம்கள் பல இடங்களிலே கேவலப்படுத்தப்படுகின்றார்கள். முஸ்லிம்கள் பல நாடுகளிலே இரண்டாந்தர குடிமக்களாக தள்ளப்படுகின்றார்கள். இன்னும் பல்வேறு வகையான கொடுமைகளுக்கு முஸ்லிம் சமூகம் உள்ளாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அல்லாஹுடைய புறத்திலிருந்து முஸ்லிம்களுக்கு எந்தவிதமான உதவியும் வராமல் இருக்கிறதே என்ற எண்ணம் இன்றைக்கு வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் எழும்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், அதுவும் முஸ்லிம்களையே தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் பார்த்து கொண்டு சும்மா இருக்கின்றான்? அல்லாஹ் ஏதாவது செய்யக்கூடாதா? அல்லாஹுடைய உதவி வராதா? ஏன் அல்லாஹுடைய உதவி வராமல் இருக்கிறது என்ற இந்த கேள்வி இன்றைக்கு வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கு நீ அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய உதவி எப்பொழுது வரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்காகத்தான் மசா நசுருல்லா, அல்லாஹுடைய உதவி எப்பொழுது என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை உங்களுடைய நினைவுக்கு கொண்டுவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருக்குர்ஆனை நீங்கள் பிரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு உத்தரவாதத்தை முஸ்லிம்களுக்கு தருகின்றார். என்ன உத்தரவாதம் என்று சொன்னால், மூமின்களுக்கு உதவி செய்வது நம்மின் மீது கடமை என்று அல்லாஹ் ஒரு உத்தரவாதத்தை செய்கிறார். எப்படிங்க? மூமின்களுக்கு உதவி புரிவது நம்மின் மீது கடமையாகிவிட்டது. திருக்குர்ஆனுடைய 30வது அத்தியாயத்தின் 47வது வசனத்தை நீங்கள் பிரட்டி பார்த்தீர்கள் சொன்னால் அல்லாஹ் அதை சொல்கின்றார், வகால ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி புரிவது என்பது நம்மின் மீது கடமையாகிவிட்டது, அல்லாஹின் மீது கடமையாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று இன்னொரு கட்டத்திலும் அல்லாஹ் சொல்கின்றார், ஹக்கன் அலைனா நுஞ்சில் முஃமினீன், மூமின்களை காப்பாற்றுவது நம்மின் மீது கடமையாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு கட்டத்தில் இப்படி சொல்லுகின்றார், இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை, நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிச்சயமாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை காஃபிர்களுடைய தீங்கு அணுகாதமாறு தடுத்துக் கொள்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். குர்ஆனில் எப்படி வருகிறது என்று சொன்னால், மூமின்களுக்கு உதவி புரிவது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது, நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது, காப்பாற்றுவது நம்முடைய பொறுப்பு, மூமின்களை அதாவது காஃபிர்களுடைய தீங்கு அணுகாமல் பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே உத்தரவாதத்தை தந்திருந்தும் கூட இன்றைக்கு அல்லாஹுடைய உதவி கிடைத்துக் கொண்டிருக்கிறதா? ஆங்காங்கே கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு வருகிறார்களே, முஸ்லிம்கள் இழிவுபடுத்தப்பட்டு வருகிறார்களே, முஸ்லிம்கள் அவமதிக்கப்படுகிறார்களே, இரண்டாம் தர குடிமக்களாக தள்ளப்படுகிறார்களே, அப்படியானால் அல்லாஹுடைய உதவி வரலையே, அல்லாஹுடைய உதவி நமக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், அன்பிற்கு நீ சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான், அல்லாஹ் வாக்குறுதியை மீறமாட்டான், அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான், மூமின்களுக்கு நம்முடைய உதவி இருக்கிறது, இறை நம்பிக்கையாளர்களுக்கு நம்முடைய உதவி இருக்கிறது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான். இன் அல்லாஹ் லா யுஹ்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். ஆனால் மூமின்கள் என்று சொன்னால் யார்? அதான் நம்ம பார்க்கணும். மூமின்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வதாக அல்லாஹ் குர்ஆனிலே உத்தரவாதத்தை தருகிறான். ஆனால் மூமின்கள் என்று சொன்னால் யார் என்ற அந்த வரையறையும் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றானா இல்லையா? குர்ஆனிலே தெளிவாக, மிக தெளிவாக மூமின்கள் என்று சொன்னால் யார் என்ற விஷயத்தை திருக்குர்ஆனுடைய 8வது அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ஸுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ.
மூமின்களுடைய இலக்கணத்தை அல்லாஹ் பேசுகின்ற பொழுது மூமின்கள் என்று சொன்னால் யாரு தெரியுமா? இறை நம்பிக்கையாளர்கள் சொன்னால் யாரு தெரியுமா? அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டால் அல்லாஹ் இதை சொல்லுகிறான், அல்லாஹ் இப்படி பேசுகிறான், அல்லாஹ் இந்த கட்டளை இட்டிருக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டால் வஜிலத்து குலுபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். அல்லாஹ் சொல்லிவிட்டானா, அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று உள்ளங்கள் நடுங்கும். மூமின்களுடைய பண்பு இது. வைதா துளிய தலைகும் ஆயாத்துகு, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவரிடத்திலே கூறப்பட்டால், திரு குர்ஆனுடைய அந்த ஆயத்துக்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால், அதை செவிதாழ்த்தி கேட்டு ஜாதத்துகும் ஈமானா, அல்லாஹ் சொல்கின்றார் ஜாதத்துகும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். யாருடைய பண்புங்க? மூமின்களுடைய இலக்கணத்தை அல்லாஹ் பேசுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டால், வேத வரிகள் உங்களிடத்தில் சொல்லப்பட்டால் உங்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வையே அவர்கள் சார்ந்திருக்க வேண்டும், சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உயர்ந்த பண்புடன் தான் இன்றைய முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை ஒரு சில விஷயங்களின் மூலமாக நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த குணத்தோடு இந்த பண்போடு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். அல்லாஹ் வாக்குறுதி மாறமாட்டான், அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். இன் அல்லாஹ் லா யுஹ்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். அன்பான சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்வோம், சாதாரண விஷயங்கள் தான், சாதாரண விஷயங்கள் தான், நாம் தினந்தோறும் கேட்கக்கூடிய திருக்குறானுடைய வசனங்கள் தான். அந்த வசனங்களை எல்லாம் இந்த காதில் கேட்டுவிட்டு இந்த காதில் விட்டுவிடக்கூடிய சமுதாயமாக இருந்தால் எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்பதை நமக்கு நாமே கேள்வி கேட்டுக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சமுதாயத்தில் எவ்வளவு திருக்குறானுடைய வசனங்களை ஓதி காட்டி இணை வைப்பிலிருந்து நீங்கள் மீண்டு வாருங்கள் என்று இந்த சமுதாயத்திற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எத்தனை முஸ்லிம்கள் இணை வைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள்? இணை வைக்கக்கூடிய வசனங்கள் திருக்குறானில மிக தெளிவாக பல்வேறு இடங்களிலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைப்பு விஷயத்தை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எந்த அளவுக்கு சொல்கின்றார்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, நபியே, உமக்கு முன்னிருந்த நபிமார்களுக்கும் வஹி செய்தியின் மூலமாக அறிவிக்கப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் லைன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தால், லைன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தால், லயஹ்பத்துன் அமலுக், உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். நீங்கள் எவ்வளவு நல்ல அமல்களை செய்திருப்பீர்கள், அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணையாக ஒன்றை நீங்கள் ஆக்கிவிட்டால், ஏதாவது ஒன்றை கருதிவிட்டால், நீங்கள் நெற்றியில் தழும்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் தொழுகிருப்பீர்களே, அந்த தொழுகை பாக்கியம். உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் உழைத்து சம்பாதித்த உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்திருப்பீர்களே, அவைகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விடும். இன்னும் என்னென்ன அமல்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நீங்கள் செய்தீர்களோ அவைகள் அனைத்தும் ஒரு நொடியிலே பாழாக்கிவிடக்கூடிய மாபெரும் ஒரு செயல்தான் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தால். அதையும் கூட யாருக்கு சொல்லுகிறான் பாருங்கள், அல்லாஹ் இதை யாருக்கு சொல்லுகிறான் என்று சொன்னால், திருக்குறானிலே வலக்கது ஊகுய இலைக்கே நபியே உமக்கும் உமக்கு முன்னிருந்த நபிமார்களுக்கும். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகின்றான், முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹுவால் திருக்குறானிலே நற்சான்றிதழ் வழங்கப்பட்ட அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ், நீங்கள் இணை வைப்பு காரியத்தில் ஈடுபட்டால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகி போய்விடும். நீங்கள் நஷ்டவாளிகளில் உள்ளவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்தே சொல்கிறான் என்று சொன்னால் நாம் எல்லாம் இம்மாக்கிறோம். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம், இஸ்லாமிய சமூகத்திடத்திலே இந்த செய்தியை எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் ஆணின் பெருமக்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் அந்த இணை வைப்பு காரியத்திலிருந்து மீண்டிருக்கிறதா? இன்றைக்கும் கூட நம்முடைய நாடுகளிலே பார்க்கின்ற பொழுது இணை வைப்பு காரியங்களிலே சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு அழுத்த திருத்தமாக திருக்குறானுடைய வசனங்கள், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னத வமஃவாஹு நார். யார் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டு விட்டார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சுவனத்தை ஹராமாக்கி விட்டான், சுவனத்தை ஹராமாக்கி விட்டான், தடை செய்து விட்டான், போகவே முடியாது. வமஃவாஹு நார், அவர்களுடைய ஒதுங்கும் இடம் நரகமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் அவ்வளவு அழுத்தமாக சொல்லியிருந்தும் கூட இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இணை வைப்பு காரியத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறதா? திருக்குறானின் பல ஆயத்துக்கள், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள், அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இந்த வேத வசனங்களுக்கு அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நடுக்கங்கள் ஏற்பட்டு மாறுதலுக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கிறார்களா? எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லை, அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லை என்று ஆதங்கப்படுகின்றோமே தவிர அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் கட்டுப்பட்டு நடக்கிறதா என்பதை எந்த ஒரு முஸ்லீமும் சிந்தித்து பார்ப்பதில்லை. அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்கின்றான், நீங்கள் எந்த பாவத்தை செய்தாலும் அந்த பாவத்திற்காக நீங்கள் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டால் நான் அதை மன்னித்து விடுவேன். இன் அல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. எந்த பாவத்தை நீங்கள் செய்துவிட்டாலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இணை வைப்பு பாவத்தை அல்லாஹ் ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டான். அதிலிருந்து நீங்கள் மீளவில்லை என்று சொன்னால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாத்திராகிவிடும். இவ்வளவு அழுத்தமாகவும் தெளிவாகவும் திருக்குர்ஆன் வசனங்கள் சொல்லப்பட்டிருந்தும் கூட இந்த சமுதாயம் இணை வைப்பு காரியத்திலிருந்து மீளவில்லை, அல்லது எவைகளெல்லாம் சிறுக்கான விஷயங்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு கூட முன்வரவில்லை என்று சொன்னால் எப்படி இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஆனால் ஆதங்கப்படுகின்றோம். ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இந்த ஆதங்கம் இருக்கிறது. முஸ்லிம்கள் அங்கே ரோஹிங்கியாவிலே கொத்து கொத்தாக கொல்லப்படுகின்றார்களே, இன்னும் பல்வேறு நாடுகளிலே இரண்டாம் தர குடிமக்களாக தள்ளப்படுகின்றார்களே, எவ்வளவு பிரச்சனைகள்! இந்த பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறார். ஏன் அல்லாஹ்வுடைய உதவி வந்து அவர்களுக்கு ஒரு முன்னேற்ற வாழ்வை தராமல் இருக்கிறான் என்றெல்லாம் ஆதங்கப்படக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அவர்கள் கட்டுப்பட்டு நடந்திருக்கிறார்களா? நாம் கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறோமா என்று என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்ததுண்டா? அன்பான சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் பாருங்கள், மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டவைகள், மார்க்கத்திலே புதிது புதிதாக ஏற்படுத்தப்பட்டவைகள் எல்லாம் கூட பிதாத் என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் இந்த மார்க்கத்திலே எந்த ஒன்றை செய்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிகாட்டுதல் வேணும். அந்த வழிகாட்டுதல் இல்லாமல் நாம நல்லதுதானே என்று எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது பிதஅத், அது நூதன செயல், அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்தால்தான் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஏ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை நாம எடுத்து செய்தோம் என்று சொன்னால் நபிக்கு தெரியாமல் போய்விட்டது, அல்லாஹ் சொல்ல மறந்து விட்டான், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு மறந்து விட்டார்கள் என்றுதானே அர்த்தம். அப்படித்தானே அர்த்தம் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லாத ஒரு விஷயத்தை நாம எடுத்து நடத்தினோம் என்று சொன்னால், மார்க்கமாக அதை செய்தோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அதற்கு? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்வதற்கு மறந்து விட்டார்கள், அல்லது அல்லாஹ் சொல்வதற்கு மறந்து விட்டான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது என்றுதானே அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த பிதாஅத்தை அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவுடைய மேடையிலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவுடைய மேடையிலும் பிரசங்கம் படுத்திய ஒரு விஷயம் என்ன? குல்லு பிதாஅத்துல் லலாலா, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வழிகேடுகள். சரி, வழிகேடுதானே, அதனால என்ன என்று நான் சும்மா இருந்து விட முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்றாங்க, ஒக்குள்ள வலாலத்தின் பின்னார் பா, வழிகேடுதானே என்று நீ செய்து கொண்டிருப்பதால் உனக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைச்சிடாதே, அந்த ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். ஒரு முஸ்லிமுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? சுவனத்திற்கு போவதான இலக்கு. அப்போ நாம் நல்ல காரியம் தானே என்று சொல்லி மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயங்களை நாம் எடுத்து செய்தோம் என்று சொன்னால் அது எங்கே போய் சேர்க்கிறது மனிதனை? தலாலத்தின் பின்னர் நரகத்திற்கு அவனை கொண்டு போய் சேர்க்கிறது என்றார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பிதாஅத்தில் இருந்து இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மீண்டு வந்திருக்கிறதா? எத்தனை அநாச்சாரங்கள், மார்க்கத்தில் இல்லாத எத்தனை புதுமைகள். அல்லாஹ் கேட்கின்றான், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுத் தருகின்றீர்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது, அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை தான் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்ன வழிகாட்டினார்களோ அதை தான் செய்ய வேண்டும். அதை விடுத்து விட்டு அல்லாஹ்வுக்கே நீங்கள் மார்க்கத்தை சொல்லித் தருகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே பிதாஅத்துகள் ஊடுருவி போய் கிடைக்கிறதா இல்லையா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்திருந்தும் கூட அந்த எச்சரிக்கையை மீறி நடப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கிடைக்கும்? நாம் சொல்றோம், சாதாரணமாக ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கின்றனர் ஒரு மேனேஜர் அல்லது ஒரு முதலாளி, நமக்கு சம்பளம் தரக்கூடிய ஒரு முதலாளி, அவருடைய பேச்சுக்கு முரணாக நாம் நடந்தால் நமக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்குமா, சம்பளம் கிடைக்குமா? இது சாதாரண அறிவுடைய மக்கள் ஆகி நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு கட்டளைகளை சொல்லி இதிலிருந்து நீங்கள் மீள வேண்டும், அப்படி மீண்டால்தான் என்னுடைய உதவி கிடைக்கும் என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லியிருந்த பொழுதும் கூட அதிலிருந்து மீளாமல் இருக்கும் பட்சத்தில் எப்படி அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இது. அன்பிற்கு நீ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய விஷயங்களை நாம் பேசலாம். அல்லாஹ்வுடைய உதவி இன்றைக்கு கிடைக்காமல் போவதற்கு நிறைய விஷயங்களை நாம் பேசலாம். என்ன விஷயம்? சாதாரணமாக இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான 150 கோடிக்கும் மேல முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முஸ்லிம் சமூகம் முதன் கடமையான தொழுகையை சரிவர தொழுகிறதா? சிந்தித்து பாருங்கள். முதல் கடமை, ஒரு முஸ்லீம் அவன் ஏகத்துவ கலிமாவை சொல்லிவிட்டான் என்று சொன்னால், மனதில் ஏந்திவிட்டான் என்று சொன்னால், அடுத்த கணம் அவனின் மீது தொழுகை கடமையாகி விடுகிறது, வாஜிபாகி விடுகிறது. ஆனால் இன்றைக்கு எத்தனை முஸ்லீம்கள் தொழுகையை அது கடமை என்று தொழுது கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை முஸ்லீம்கள் தொழுகின்றார்கள் பார்க்கிறோமா இல்லையா? சாதாரணமாக அப்படியே தொழுதாலும் கூட, அப்படியே தொழுகையாளிகளாக இருந்தாலும் கூட நாம பார்க்கிறோம் நம்முடைய ஊர்களில். ஏன் இங்க இந்த நாட்டில் கூட நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். என்ன மற்ற நேரங்கள் எல்லாம் பள்ளிவாசல் பூரா ஃபுல்லா இருக்கும், ஆனா ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சுபுஹுடைய தொழுகைக்கு மக்கள் வருகிறார்களா? எவ்வளவு பெரிய பள்ளிவாசலாக இருக்கும், அங்கே இரண்டு சப்பு கூட பூர்த்தியாக்கப்படாத ஒரு சூழ்நிலையை தான் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொழுகையை குறித்து அல்லாஹ் எவ்வளவு அழுத்தமாக பேசுகிறான், அகீமுஸ்ஸலா அகீமுஸ்ஸலா, தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். தொழுகன்னு சொல்ல நிலைநிறுத்துங்கள், அல்லாஹ் சொல்கின்றான் நிலைநிறுத்துங்கள். இன்ன ஸலாத்தை காணத்தல் என்னோ மீனின கிதாபம் மௌகூதா, பொடுபோக்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே தொழுகையை அல்லாஹ் குறித்து பேசுகின்ற பொழுதும் கூட அந்த தொழுகையில இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் பொடுபோக்காக இருக்கிறதா இல்லையா? நேரம் கிடைக்கின்ற பொழுது தொழுது கொள்வது, நேரம் இல்லையா நேரம் இல்லை, வேற வேலைகள் வந்துருச்சா நேரம் கிடைக்கல என்றுதான் இந்த சமூகம் சொல்கிறதை தவிர, ஒரு நேர தொழுகையை பாழ்படுத்தி விட்டால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? எவ்வளவு திருக்குறானுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிறது, ஒவ்வொரு ஜும்மாவுடைய மேடையிலும் பிரசங்கம் செய்யப்படுகிறது, ஆனாலும் கூட வாரத்திற்கு ஒரு ஜும்மா தொழுதால் போதும் என்ற நிலைதான் இன்றைக்கும் முஸ்லிம் சமூகத்திலே இருக்கின்ற பொழுது எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? இனி சிந்திக்க வேண்டுமா இல்லையா? திருக்குறானிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களிலே சொல்லக்கூடிய இந்த தொழுகை, இந்த தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வளுமா யுஹாஸிபு பிஹி அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி அஸ்ஸலா, நாளை மறுமையிலே அடியானிடத்திலே அமல்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது விசாரணை செய்கின்ற பொழுது முதல் கேள்வி எதுவாக இருக்கும்? அஸ்ஸலா, தொழுகையை குறித்துத்தான் அல்லாஹ் கேட்பான் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அழுத்தமாக எச்சரிக்கை செய்திருந்தும் கூட இன்றைக்கு எத்தனை இஸ்லாமியவர்கள் தொழுகையிலே ஈடுபாட்டுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? சிந்திக்க வேண்டாமா? இவங்க சொல்ல மாட்டாங்களா, பிதாத்தை விட மாட்டாங்களா, அல்லாஹுக்கு இணைப்பாங்களா, ஆனா அல்லாஹுடைய உதவி வேணுமா, எப்படி கிடைக்கும்? சிந்திக்க வேண்டாமா? ஆனால் நபிகள் நாயகம் சொல்ல கேள்விப்படுறோம், பல ஹதீஸுகளை கேள்விப்படுறோம், ஆனாலும் கூட அடுத்த கணம் மறந்து விடுகிறோம். தொழுகையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இறுதி காலகட்டத்தில் கூட அவர்களால் எழுந்து நடக்க முடியவில்லை, இரண்டு சஹாபாக்களுடைய தோள்களிலே கைகளை போட்டவாறு கால்கள் தரையிலே இழுபட்டவாறு நடந்து சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள் தொழுதார்கள் என்ற செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டிருந்தும் கூட இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? துச்சமாக தொழுகையை மதித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பகுதியினர் தொழுகை என்று சொன்னால் என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் இருக்கின்ற பொழுது எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? அன்பான சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகை மிக மிக முக்கியம், ஒரு மூமினுடைய தலையாய கடமை அது. காத்திருக்கும் ஒரு முஸ்லிம்குள்ள வித்தியாசமே தர்க்கு சலா என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையை விடுவதுதான் என்று. இன்றைக்கு தொழுகையை விடக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கின்ற பட்சத்தில் அல்லாஹுடைய உதவி எப்படி வரும் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு சமுதாயத்தையே மிகவும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தீமையான காரியம் என்ன தெரியுமா? வட்டி, ரிபா என்று சொல்லக்கூடிய அந்த வட்டி. அந்த வட்டியை பற்றி எவ்வளவு அழுத்தமாக, அது போன்ற ஒரு கண்டிப்பை வேறு எந்த செயலுக்கும் அல்லாஹ் சொல்லல. வட்டி வாங்குவதை பற்றியும் வட்டிக்கு கொடுக்குவதை பற்றியும் அல்லாஹ் அப்படி சொன்ன வார்த்தையை போன்று வேறு எந்த வார்த்தையும் வேறு எந்த ஒரு செயலுக்கும் அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. எந்த அளவுக்கு சொல்றான் தெரியுமா? யார் வட்டிக்கு வாங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ, வட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, வட்டியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ, அந்த செயலை அவர்கள் விடவில்லை என்று சொன்னால் அல்லாஹுவோடும் அவனுடைய தூதரோடும் போரிடுவதற்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை! அற்பமான இந்த மனிதனிடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் வட்டி வாங்குவதை வட்டிலிருந்து நீங்கள் மீறவில்லை என்று சொன்னால் என்னோடு போர் செய்வதற்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை! இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு தெரிந்தும் தெரியாமலும் இன்றைக்கு வட்டியே மூலிகை கிடைக்கிறது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நாங்க கஷ்டத்துக்கு வட்டி வாங்கத்தான செய்யறோம், அது பெரிய பாவமாக நினைப்பதில்லை. வட்டிக்கு வாங்குவதை பெரிய பாவமாக நினைப்பதில்லை. வட்டி கொடுக்கிறான் பார்த்தீர்களா, அவனைத்தான் அவன் வட்டிக்காரன், அவன் வட்டி மூசா என்றெல்லாம் இப்படி பேசுவார்கள் தவிர, வட்டிக்கு வாங்குறவங்க என்னமோ நல்லவங்க மாறியும், வட்டிக்கு கொடுக்கிறவங்க என்னமோ கெட்டவங்க மாறியும் இன்றைக்கு சமுதாயம் அப்படித்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் வட்டி கொடுப்பவனையும் சபித்தார்கள், வட்டிக்கு வாங்குபவனையும் சபித்தார்கள், வட்டிக்கு எழுதக்கூடியவனையும் சபித்தார்கள், அதற்கு சாட்சியாக இருப்பவனையும் சபித்து விட்டு சவா எல்லா தீமைகளில் பங்கு உண்டுதான். வட்டிக்கு இவர் வாங்கினாரு அதுக்காக இவருக்கு கம்மி, இவர் வட்டிக்கு கொடுத்தாரு அதற்காக இவருக்கு அதிகம், இவர் சும்மா நின்றுட்டு தான் இருந்தாரு, இவர் சாட்சி தான் சொன்னாரு என்பதற்காக தீங்குகளில் பாவத்தில் எந்த குறையும் இல்லை. வக்காலஹும் சவா, அவர்கள் அனைவர்களுக்கும் ஒரே பங்குதான், ஒரே மாதிரி தான் தண்டனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லி தருகின்றது. ஒரு மனிதன் ஹலாலான முறையிலே அவன் தொழில் ஈட்டுவதற்கு உண்டான அனைத்து வழிகளையும் இஸ்லாம் மிக தெளிவாக காட்டி தருகிறது. ஆனா வட்டியில் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. நபிகள் வலிவு செல்வர்கள் ஏழு பெரும்பாவங்களை சொன்னார்களே, அந்த ஏழு பெரும்பாவங்களில் அர் ரிபா என்று சொல்லக்கூடிய இந்த வட்டியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லியிருக்க, இவைகளை எல்லாம் இஸ்லாமிய சமூகம் கேட்டுக் கொண்டிருக்க, ஆனாலும் ஒரு பக்கத்தில் எங்களுடைய கஷ்டத்திற்காக நாங்கள் வாங்குகின்றோம், வேறு வழி இல்லை, நாங்கள் அதை கொடுக்கிறோம் என்று இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் சொல்லுமையானால் எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? சிந்திக்க வேண்டாமா? கண்கூடாக இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வட்டியினுடைய அந்த பாரதூரமான விஷயங்களை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சமீபத்தில் கூட வட்டிக்கு கட்ட முடியாமல் வட்டி வாங்கிவிட்டான், அதை திருப்ப செலுத்த முடியவில்லை, அதனால் குடும்பத்தோடு தீக்குளித்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு மனித உள்ளங்கள் எல்லாம் காய்ந்து போய்விட்டது என்பதற்கு ஒரு உதாரணமே அன்றைக்கு அந்த சமூக அந்த நான்கு அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தீக்குளிக்கின்றார்கள், பெட்ரோல் ஊற்றி குளித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதையும் இந்த சமூகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டு அதை போட்டோ பிடித்து பேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுகிறதே தவிர ஈரம் அவ்வளவு ஈரம் இல்லாமல் போய்விட்டதே. இன்றைக்கு சமூகத்திலே அவ்வளவு ஈரம் இல்லாமல் இன்றைக்கு சமூகம் இருந்து கொண்டிருக்கிறதே, நெஞ்சம் பதறவில்லையா? இதற்கு என்ன காரணம்? உலகத்தின் மோகம், உலக ஆசாபாசங்களின் மோகம், உலகத்தினுடைய மோகம் இருக்கிறதே, அது வந்துவிட்டால் நிச்சயமாக ஈமான் உங்களை விட்டும் வெளியேறிவிடும், ஈமான் உங்களை விட்டும் வெளியேறிவிடும். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பாருங்கள். உலகத்தினுடைய மோகம் உடைய உள்ளங்களிலே வஹுனி என்று சொல்லக்கூடிய அந்த அதாவது உலகத்தின் மோகம் உங்களுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் உங்களால் நிச்சயமாக நிம்மதியான வாழ்வை இந்த உலகத்திலே பெற முடியாது. உலக மோகத்தை குறித்துத்தான் அல்லாஹ் பல இடங்களிலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அது எச்சரிக்கையாக சொல்கின்றான், இன்னமல் ஹயாத் துன்யா லைபும் வலஹுன், இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே தவிர வேறு ஒண்ணு இல்லப்பா. வலதாருல் ஆகிரத்து கைரும் இல்லதீன எத்தக்கும் அஃலா தாக்கிலூன், இறைவனை அஞ்சக்கூடிய மக்களுக்கு மறு உலக வாழ்க்கைத்தான் சிறந்த வாழ்க்கை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்களா அல்லாஹ் கேட்கின்றான். நிறைய வசனங்கள், பல வசனங்கள்ல இவைகள்லாம் காது தாழ்த்தி கேட்கிறோம், ஆனால் பள்ளி வாசலிலே ஜும்மாவுடைய மேடைகளிலே பிரசங்கம் செய்கின்ற பொழுது அது உள்ளங்கள் நடுகின்றது, ஆனால் வெளியே போயிட்டா முழுமையாக மாறிவிடுகிறோம். அல்லாஹ் மூமினுடைய பண்பை சொல்லுகின்ற பொழுது குர்ஆனுடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் உங்களை ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்று தானே அல்லாஹ் சொல்கின்றான். ஈமான் அதிகரித்தால் தானே அவன் மூமினாக இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் உள்ளங்கள் நடுங்கினால் தானே அவனுடைய மூமினாக இருக்க முடியும். அதைத்தானே அல்லாஹ் இலக்கணமாக சொல்கின்றான். அப்படி இருக்கின்ற பொழுது இதையெல்லாம் நாம் செய்து கொண்டு அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கினாலோ அல்லாஹ் எதை ஹராம் ஆக்கினாலோ அவைகளையெல்லாம் இந்த சமூகம் செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலிருந்து உதவி வரவில்லை, உதவி கிடைக்கல, அங்கே கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு வருகின்றார்கள், எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் அவமதிக்கப்படுகின்றார்கள், கேவலப்படுத்தப்படுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இன்னும் இதுவரைக்கும் உதவிகள் வராமல் இருக்கிறது என்று ஆதங்கப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை சகோதரிகளே. நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி உங்களுடைய உள்ளங்களிலிருந்து அந்த வஹுனி என்று சொல்லக்கூடிய உலகத்துடைய ஆசை எடுபட்டு விட்டால்தான் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக மோகத்தை குறித்து ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். என்ன தெரியுமா, ஒரு ஆட்டு மந்தை, அந்த ஆட்டு மந்தைக்குள்ள பசியுடன் இருக்கக்கூடிய இரண்டு ஓநாய்களை விட்டால் அந்த ஆட்டு மந்தைகளை எப்படி விரைவாக தீர்த்து விடுமோ அது போன்று இந்த உலகத்தின் மோகமும் செல்வமும் செல்வாக்கும் உங்களுடைய தீனையே அடித்து விடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையா இல்லையா? உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டு தானே இன்றைக்கு நம்முடைய ஈமானை இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கின்றோம். அன்பான சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு நம்மை நாம் சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே ஒரு சூழ்நிலையை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். வெறும் ஆதங்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இது, நேரம் இது. பேசுகின்றோம், மேடைகளிலே பேசுகின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும், அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும், அல்லாஹுடைய உதவி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று அல்லாஹ் மீது அளப்பரிய ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும். மேடைகளில் பேசி பிரயோஜனம் இல்லை. ஸ்பெயினை நாங்கள் 800 ஆண்டுகள் ஆட்சி செய்தோம், இந்திய நாட்டை நாங்கள் 800 ஆண்டுகள் ஆட்சி செய்தோம், நாங்கள் உரிமைகளை மீட்டெடுப்போம், ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுப்போம், பசியிலிருந்து விடுதலை, பட்டினியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்றெல்லாம் குரல் விட்டு பேசி பிரயோஜனம் இல்லை சகோதரிகளே. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கிறதா? அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளைகளை எல்லாம் நாம் மீறி நடக்கின்றோமா? அல்லாஹுடைய கட்டளையின்படி நாம் சரியாக நடக்கிறோமா? அல்லாஹ் சொன்ன அந்த இணைவேற்பிலிருந்து இந்த சமுதாயத்தை நாம் மீட்டெடுத்து இருக்கின்றோமா என்பதை எல்லாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்து நம்மை நாம் சீர்படுத்திக் கொண்டால்தான் சொல்லக்கூடிய உங்களுடைய கேள்விகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிலளிப்பான். அன்பான சகோதரர்களே, இது ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பமாக இதை நாம் வைத்துக் கொண்டு வரக்கூடிய காலகட்டங்களில நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வாஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.